அன்பளை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடி பிரவதக் திட்ட ஆலோசகர் திரு ஆர் அருண்பிரசாத் அவர்கள் விவசாயமும் நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
நான் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்ங்க. ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் கன்சல்டன்டா இருக்கும். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரசா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல இருக்கிற விலைய விட இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கமே. அதனை பத்தி உன்னோட ரிசர்ச்ல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஐயா, இப்ப பரவலா எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ டெக்னாலஜியில நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா விவசாயத்துல இந்த ஏஐ டெக்னாலஜி பயன்படுது அப்படின்னு பரவலா எல்லாரும் சொல்றாங்க. அந்த வகையில ஏஐ டெக்னாலஜி அப்படின்னா என்ன, கொஞ்சம் பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது ஏஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விவசாயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்குண்டான இதுக்கு பேர் தான் ஏஐன்னு சொல்லுவோம். இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்ட் அப்படியே பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து விவசாய கருவிகள் சொல்றோம் பாத்தீங்கன்னா இப்போ உல ஓட்டுற கருவிகளா இருக்கட்டும், அல்லது வந்து மண் பரிசோதனை செய்யக்கூடிய கருவிகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிராக்டரே இருக்கு அப்படின்னா அந்த டிராக்டர் வந்து நாம வந்து மேனுவலா நாம ஏறி கொண்டு நாம வந்து ஓட்டினா தான் அந்த வண்டி வந்து மூவ் ஆகும். அதுவே இப்ப வரக்கூடிய டெக்னாலஜி ஏஐல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டடா அதுவே நம்ம வந்து இந்த பாயிண்டிங் அந்த பவுண்டரி டிஃபைன் பண்ணி சொல்லிட்டோம், மேப்ல வந்து பவுண்டரி வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து போய் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அந்த இடத்துல வந்து உழவுகள் ஏர் ஓடுறது உழுவுறது அல்லது வந்து உழவு ஓட்டுறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு வந்து முடிக்கும். இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஐன்னு சொல்லுவோம். இது வந்து மண் பரிசோதனையிலையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேபுக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லேப்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த டேட்டாவே கிடைக்கும், ரிப்போர்ட்ஸே கிடைக்கும். மண்ணில் வந்து நைட்ரஜனோ பொட்டாசியமோ பாஸ்பரஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அது கிடைக்கும். அதுக்கு பதில் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. சாயில் ரிப்போர்ட் அந்த ஸ்பாட்லேயே வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து அந்த சாயில டிப் பண்ணோம் அப்படின்னா உடனே அது வந்து ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஐ அப்படிங்கறத சொல்லுவோம். இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க.
ஐயா, பொதுவா வேளாண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு மண்ணு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
கண்டிப்பா
பொதுவா எந்த எல்லா தாவரங்களுமே எல்லா மண்ணுலயுமே வளர்றது கிடையாது. என்னென்ன தாவரங்கள் என்னென்ன மண்ணுல வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அந்த வகையில எந்தெந்த தாவரங்கள் என்னென்ன மண்ணுக்கு ஏற்ற வகையா வளரக்கூடியது, அதுல மண் பரிசோதனை அப்படிங்கிறது வேளாண்மையில எந்த அளவுக்கு முக்கியம், அத இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க எந்த அளவு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது ரைஸ் கல்டிவேஷன் பேடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து களிமண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளமா இருக்கட்டும் அல்லது வந்து பனானா கல்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சாயிலா இருந்தா போதுமானது, அதுக்கெல்லாம் தண்ணி விட்டா போதுமானது. ஆனா இந்த பேடி கல்டிவேஷன் சொல்றோம் இல்லைங்களா, பேடி அப்படிங்கறது வந்து இந்த அரிசி வந்து கல்டிவேஷன் பண்றோம் இல்லையா வயக்காடு, அது வந்து கிளே சாயில் வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து என்னன்னா இப்ப மண் பரிசோதனைங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து உரங்கள் வந்து போடுறாங்க காட்டுல வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உரம் வந்து போடுறாங்க. உரங்கிறது வந்து நைட்ரஜனோ பொட்டாசியமோ பாஸ்பரஸோ வந்து போடும் பொழுது அதுல வந்து ஒரு அளவீடுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப வந்து நம்மளுடைய மண்ல வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, நம்ம என்ன வந்து பயிர் வந்து நம்ம பயிரிடுறோம் அதுக்கு வந்து என்ன சத்து தேவை, எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன சத்து தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுகோல் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. பட் இப்ப வந்து என்ன நடந்துட்டு இருக்கு விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப வந்து போய் மருந்து கடையில கேட்பாங்க ஸ்டேஜ்ல வந்து என்ன போடலாம், யூரியா போடலாமா பொட்டாசியம் போடலாமா டிஏபி போடலாமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய காட்டுல வந்து அதை போட்டுருவாங்க. அதே போல அவங்க வந்து அக்ரி டாக்டர்ஸ்ல இருக்கிறாங்களா அவங்கள கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல இதை போடுவோம்னு சொல்லுவாங்க. பட் இதுல என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவம் பார்க்கும்போது ஒவ்வொரு உடம்பு வந்து ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான மருந்துகள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதே போலதான் வந்து விவசாயத்திலயும் வந்து பாருங்க, அவங்களுடைய மண்ல சத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல அவங்க என்ன பயிரிடுறாங்க அப்படிங்கறது வந்து அதுவும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சாயில் டெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து யாருமே இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி பண்றது இல்லை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பயிர் நடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பயிரெல்லாம் போட்டு இவங்க வந்து வேணுங்கிற உரத்தை எல்லாம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் கடைசி அந்த போகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 6 மாசத்துக்கு ஒருக்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய மண் இருக்கிற சத்துக்கள் வந்து சரியான முறையில் நம்மளால கணக்கு எடுக்க முடியறதில்ல. அதனால தேவைக்கு அதிகமான உரங்கள் வந்து காட்டில் வந்து போடும்பொழுது அவங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்கும், ஃபெர்டிலைசர்ஸ்க்கு உண்டான செலவு வந்து அதுலேயே அதிகமாக போயிடுது. ஸோ அதனால மண் பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி எடுக்கணும். அந்த மாதிரி பண்றது இல்லை. இப்போ வந்து ஒரு 3 மாசத்த கிராப் வந்து பண்றாங்க, இப்போ வயல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா வயலுக்கு வந்து 120 நாள் வந்து ஒரு சம்பாவோ அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 120 நாள்ல வந்து அந்த 10 நாளைக்கு ஒருக்க வந்து அவங்க வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்பொழுதுதான் நம்ம வந்து எவ்வளவு நைட்ரஜனோ பொட்டாசியமோ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உரத்தை வந்து அவங்க வந்து கொடுக்க முடியும். அந்த பழக்கத்துக்கு விவசாயிகள் கண்டிப்பா வரணும். ஸோ அது வந்து இப்போதைக்கு இல்லை. அவங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாயில் டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு இது நம்ம வந்து கணக்கெடுத்து கொண்டுட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உரத்தினுடைய செலவை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அது வந்து அவங்க கண்டிப்பா பண்ணணும்.
ஐயா, இப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது பொதுவா வேளாண்மையில சாதாரணமா ஒரு விஷயமா போயிருச்சு. சோ இந்த பூச்சிக்கொல்லி மருந்த எந்தெந்த தாவரங்களுக்கு அல்லது எந்தெந்த பூச்சிகள் தாக்கம் ஏற்படும், அதுல என்னென்ன பூச்சிகளை வந்து நம்ம பூச்சி மருந்துகளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், குறிப்பா இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்படி பரவலா அந்த பயிர்களுக்கு கொண்டு செலுத்துற மாதிரி நம்ம பயன்படுத்துறது, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ பூச்சிக்கொல்லி அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா வெளியில மார்க்கெட்ல வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி தான் தெளிக்கிறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரேயர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து மேனுவலா போய் காட்டுல ஸ்ப்ரே பண்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லாத வந்து தண்ணியில கலந்து விடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம AI மூலியமா எப்படி தெளிப்பான் வந்து பண்ணலாம்னு சொன்னா இந்த ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ இருக்குது அப்படின்னா அந்த 2 ஏக்கர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணிட்டு வர மாதிரி அதை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணணும், நாம் போய் தெளிப்பான் வந்து தெளிக்கிறதுக்கு பதில் அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு வகையான AI டெக்னாலஜின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பூச்சியெல்லாம் என்னென்ன இருக்குது இல்லை, அதனால் வந்து கிராப்பில் வந்து என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பிளான்ட் அதாவது செடிகள் வந்து எதனால வந்து சத்து குறைபாடாக இருக்குதா, அல்லது பூச்சி அடிக்காதனால குறைபாடுகள் இருக்குதா, இது எந்த வகையான பூச்சி சேர்ந்தது அல்லது எந்த வகையான டிசீஸ் வந்து இதுக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AI மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராப் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இந்த வகையான பூச்சி வந்து அட்டாக் ஆயிருக்கு, ஸோ இது வந்து இந்த டிசீஸு, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மருந்து வந்து நீங்கள் வந்து தெளிச்சிங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சப்சைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதாவது விவசாயிகளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பூச்சிக்கொல்லிக்கு சம்மந்தமாக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியண்டட் AI கொடுக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கங்களேன்.
ஐயா, இப்போ இந்த AI தொழில்நுட்பத்தில் குறிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் இந்த செயற்கை விவசாயத்தை ரசாயன விவசாயத்தை கிட்டத்தட்ட காலந்தோறுமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கூடிய இயற்கை விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயம் தான் முற்றிலும் சிறந்தது, அதுக்கு மாறுங்க அப்படிங்கிற ஒரு அறைக்கோளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செயற்கை விவசாயம் பண்ண நிலங்கள்ல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது ஒரு விவசாயியும் சரி அந்த வேளாண்மை நிலங்களும் சரி எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் அடையுது, இதனால பக்க விளைவுகள் அல்லது பின் விளைவுகள் அந்த விவசாய நிலங்கள்ல இருந்தோ அல்லது விளைச்சல் தரக்கூடிய பயிர்கள்ல இருந்தோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
பக்கா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அதை முன்ன காலத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்தது தான். பட் இன்னைக்கு வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. இப்போ அதுல வந்து பக்க விளைவுகள் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறத விட, இப்ப நமக்கு வந்து அதுல வந்து அமௌண்ட் வந்து எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத வந்து கால்குலேஷன் பண்ணணும். இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, லாபம் வந்து இன்னைக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து லாபம் வந்து இருக்கிறது இல்லை. அந்த லாபம் அப்படிங்கிறது இந்த செலவினங்கள் வந்து எதுல வந்து அடிபட்டு போயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இன்னைக்கு வந்து லேபர் ஷார்டேஜ் இருக்குது, அதே போல ஃபெர்டிலைசர்ஸ்க்கு போடக்கூடிய அந்த உரத்தினுடைய செலவு வந்து அதிகமா போயிருது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த கெமிக்கல் அந்த பெஸ்டிசைட்ஸ் சொல்றோம்லையே பூச்சிக்கொல்லி, இதுக்கெல்லாமே வந்து அதிகமான செலவு. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம பார்க்கும் பொழுது, என்னதான் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணனாலுமே அது வந்து லாபம் அப்படிங்கறது வந்து இதுல அடிபட்டு போனாலும் நிறைய லாபங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. சரி, இதனால இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போலாமா, இயற்கை விவசாயத்துல நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்குமா, அல்லது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உடனே இதை வந்து மாற்றங்கள் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இயற்கை விவசாயத்துல வந்து இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 20-30 வருஷமா வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பண்ணிட்டு உடனே இயற்கை விவசாயத்துக்கு ஜம்ப் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து கிடைக்காது. எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து இயற்கை மண்ணை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி பண்படுத்தப்படணும். அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் ஆகும். அப்படியே 3-4 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அந்த மாதிரி உரங்கள் வந்து எவ்வளவு செலவினங்கள் நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம வந்து கணக்குல கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நம்ம கணக்கு கொண்டு வரும்போது, அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ இயற்கை விவசாயம் லாபமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கண்டிப்பா லாப நோக்கில இருக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு சுச்சுவேஷன் இல்லை. பட் பக்க விளைவுகள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பக்க விளைவுகள் இயற்கை விவசாயத்துல வரப்போறது இல்லை, அது நல்லதுதான். பட் ஆனா நம்ம உடனே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு உடனே இயற்கை விவசாயத்துக்கு தாவ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற சொல்ல. ஏன்னா அதுக்கு வந்து அதுக்குள்ளான காலகட்டங்கள், இன்னும் மண்ணை வந்து பலப்படுத்துறதுக்கு இன்னொரு 4-5 வருஷங்கள் வந்து டைம் எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டையுமே யூஸ் பண்ணணும். இயற்கை உரங்களையும் நம்ம யூஸ் பண்ணணும், செயற்கை உரங்களையும் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டையும் யூஸ் பண்றது வந்து அளவினங்கள் எடுத்து நாம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்போது அதுல நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய இதேன்னு வச்சுக்கங்களேன். ரெண்டையுமே நம்ம வந்து இதுலயும் யூஸ் பண்ணணும், இயற்கையையும் யூஸ் பண்ணணும், கெமிக்கலும் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி அதே அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இப்போ வந்து இப்போ அரிசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வயலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டன் அரிசி விளையுது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, அது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி 2 டன்னுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, அதே இயற்கை விவசாயத்திலையும் அதே வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல கொண்டுட்டு போகணும். ஏன்னா உடனே நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு அப்படியே மாறணும்னா இலங்கையில் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் இங்க. ஸோ அதனால உடனே அதை பண்ண முடியாது, பட் வந்து பண்ணலாம். அதுக்கு என்னான காலகட்டங்கள் வரணும். அது அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்ம இயற்கையும் பண்ணலாம். கடைசியில நமக்கு எந்த அப்படியே வந்து நமக்கு என்னன்னா, அது வந்து லாப நோக்கம் நடக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுங்களேன். பட் பக்க விளைவுகள் அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயத்துல பண்ணும்போது கண்டிப்பா பக்க விளைவுகள் வராது.
ஐயா, இப்ப இந்த பேட்டரிகள்ல இயங்கக்கூடிய கோனோவீடர் அப்படிங்கிற ஒரு வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியினுடைய செயல்பாடுகளை பத்தி சொல்லிருக்கீங்க. பொதுமக்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு ஒரு புதிய ஒரு கருவியா தான் இருக்கும். அந்த வகையில் கோனோவீடர் அப்படின்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கு அதனால வேளாண்மை நிலங்களுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படுது, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஒண்ணு இல்லைங்க, இப்ப நம்ம வந்து வயல்ல வயக்காடை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாத்து நட்டதுல இருந்து, அதாவது நாத்து வந்து நட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் அல்லது 20 நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, களை எடுப்பாங்க. அந்த களை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்கள் வந்து விட்டு களை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நமக்கு வந்து ஆட்களினுடைய அவங்களுக்கு உண்டான வேலைகள் வந்து லேபர் ஷார்டேஜ்னு சொல்லுவோம். அந்த லேபர் ஷார்டேஜ் வந்து இப்ப வந்து அதிகமா இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து களை எடுக்கிறது வந்து என்ன பண்றாங்க, முதல்ல வந்து ஒரு கருவி வந்து யூஸ் பண்ணணும். அந்த கருவிக்கு பேர் என்னன்னா கோனோவீடர்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, அந்த 15 மொத்தம் வயக்காட்டுல வந்து 120 நாள் இருக்கு அப்படின்னா, 20 நாள்ல ஒண்ணு, 40 நாள்ல ஒண்ணு, 60 நாள்ல ஒண்ணு, இப்படி வந்து 3 தடவை வந்து களை எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, முன்ன வந்து போன வீடர் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து வயக்காட்டுல போட்டு அந்த களையை வந்து எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வேலை செய்யறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல் பட்ட வலி, உடம்பு வலி இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதே போல ஒரு ஏக்கர் வந்து நம்ம வந்து கோண வீடர் போடணும் அப்படின்னா 5 பேர் வந்து பேரலா வேலை செய்யணும். 5 கோண வீடர் போட்டாதான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து 5 பேர் வந்து கோண வீடர் போட்டாதான் அந்த ஒரு நாள் ஒரு ஏக்கர் வந்து களை எடுப்பாங்க. இப்படி வந்து சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதுக்கு வந்து அதுக்குமே இப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னா, ஆள் வந்து பற்றாக்குறையா இருக்கிறாங்க, அதுவும் ஆள் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் போன வீடர் அப்படின்னு சொல்றோம். பேட்டரி ஆப்ரேட்டட் போன வீடர் அப்படிங்கிறது வந்து என்ன, கொஞ்சம் சுலபமான இது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பெட்ரோல் இன்ஜின் பேஸ் எல்லாமே இருக்குது. பட் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிர்வுகள் வந்து வருது. ஸோ அதுல அதனால வந்து அவங்களால ரொம்ப நேரம் வந்து அந்த மிஷின் எடுத்து களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்த முடியறது இல்லை. அதாவது வயக்காட்டுல இந்த போனவீடர் அப்படிங்கிறது வந்து வயக்காட்டுல பயன்படுத்துறது மட்டுமே. ஸோ அது வந்து அவங்களால பயன்படுத்த முடியல. நிறைய மிஷின்ஸ் இருக்கு, பட் அதுவுமே வந்து சரியா வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஈஸியா அவங்க வந்து சுலபமா பயன்படுத்துற மாதிரியும், அவங்க வந்து இந்த பேட்டரி இந்த வெயிட்டும் வந்து லெஸ் வெயிட்லையும் ஈஸியா பயன்படுத்துற மாதிரியும், வேலையும் குயிக்கா முடியற மாதிரியும் ஒரு மிஷின் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். அந்த மிஷின் தான் நம்ம என்ன சொல்லணும், பேட்டரி ஆப்ரேட்டட் போன வீடர் அப்படின்னு நான் சொல்றோம். அந்த மிஷின் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணா போதும், அது வந்து பேட்டரியில சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஒரு ஏக்கர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒருத்தரே வந்து 4 மணி நேரத்துல அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓட்டிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காலப்போக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும், அவங்க வந்து ஆள் பற்றாக்குறையும் அது வந்து சரி செஞ்சிடும். அதே போல வந்து வேலையும் வந்து சீக்கிரமா முடியும். ஸோ அந்த மாதிரி மிஷின் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, போன விட சொல்லிருக்கோம். அது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணணும் தான், அது மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. அது யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லதா இருக்கு, நல்ல சாட்டிஸ்ஃபைடா தான் சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஐயா, இப்ப நீங்க சொல்ற இந்த கோனோ வீடர் அப்படிங்கிற கருவி பரவலா எல்லா விவசாயிகள் எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கா? எல்லா விவசாயிகளுக்கும் இந்த கருவியை பத்தின பயன்பாடுகள், இத பத்தின ஒரு பொதுவான ஒரு முன்னறிவிப்பு இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியுங்க, கோனோ வீடர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்த கருவி தான். பட் அது வந்து மேனுவலா அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப பேட்டரி ஆப்ரேட்டரா நம்ம கொடுத்தோன்னே அவங்க எல்லாமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலையினுடைய கடினம் வந்து குறையுது, ஆட்களும் வந்து பெரிசா ஆட்கள் நம்பிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு சின்ன சின்ன விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மிஷின் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து அந்த பேட்டரி வந்து அதனுடைய லைஃப் கிடைக்கும். பேட்டரி வந்து ஒரு 4 வருஷம் வச்சு அந்த பேட்டரியுடைய லைஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களே வந்து அவங்க என்ன பண்ணலாங்க அப்படின்னா, அதை வந்து காலையில் எடுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா டெய்லியும் ஒரு 2 நாளில் அவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவாங்க. ஸோ இதை பத்தினுடைய அவேர்னஸ் எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது. ஸோ அதனால வந்து பழச விட இப்ப இது வந்து பேட்டரியில பண்ணிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா அவங்க கருதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஐயா, இந்த கோனோ வீடருடைய கருவிகளுடைய பயன்பாட்டுல மண் பரிசோதனை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் பிடிக்குது. மண் பரிசோதனையில நம்ம ஒரு வயலை பரிசோதனை செய்வதன் மூலமா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த கோனோ வீடரை பயன்படுத்தி அந்த மண் பரிசோதனை என்னென்ன சத்துக்கள் குறைவா இருக்கு, அல்லது என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம் அப்படிங்கிறப்ப, இது எந்த அளவுக்கு அந்த பரிசோதனைக்கும் வேளாண்மைக்கும் இந்த கருவி பயனுள்ளதா இருக்குங்க ஐயா?
இப்ப கோனோ வீடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிற கருவி தான். அது வந்து வயக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை களை எடுப்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து வயக்காட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண் பரிசோதனை வந்து நம்ம வந்து செய்வோம். அதாவது மண் பரிசோதனை எப்ப செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 நாளைக்கு ஒருக்கா 120 நாள் பயிர் கிராப் அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து அந்த மண் பரிசோதனை வந்து செய்வோம். அந்த மண் பரிசோதனை வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்னா, ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் நிறைய இருக்கா, அல்லது பொட்டாசியம் எப்படி இருக்கு, நைட்ரஜன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து யூரியா வந்து எல்லாருமே போடுவாங்க, யூரியா பொட்டாஷியம் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து யூரியாலாம் நிறைய தூவாங்க. ஏன்னா வந்து யூரியா வந்து உங்களுக்கு வந்து அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயும் வேணும், பிளஸ் வந்து அந்த ஸ்டெம் வந்து தண்டு உடம்பு வந்து நல்லா வளர்ச்சியில இருந்துக்கும் வேணும். ஸோ அதனால யூரியா வந்து போடுவாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து மண் பரிசோதனை வந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா, எவ்வளோ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து சாயில இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இப்போ ஒரு 2 மூட்டை யூரியா வந்து போடணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சத்தை பார்த்துட்டு ஒரு 1.5 மூட்டையோ 1 மூட்டையோ இருந்தா போதும் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம வந்து யூரியானுடைய யூட்டிலைசேஷன், யூரியான்னு நான் சொல்ல வரல, மற்ற ஃபெர்டிலைசருடைய யூட்டிலைசேஷனையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபெர்டிலைசர்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும், அதுக்குள்ள லேபர் ஷார்டேஜ் கம்மியாகும், எல்லா விஷயங்களுமே கம்மி, நமக்கு தேவையான உரங்கள் நம்ம போட முடியும். ஸோ மண் பரிசோதனையும் ரொம்ப முக்கியம். ஒரு கல்டிவேஷன் பண்ணும்பொழுது மண் பரிசோதனை ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம பீரியாடிக்கலாம் நம்ம பண்ணியே ஆகணும். அதே போல கோனோவேட்டர் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில செலவினங்களை குறைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேபர் ஷார்டேஜில் யூஸ் பண்ண முடியும். அதே போல உங்களுக்கு வந்து களை எடுக்கிறதுல வந்து சுலபமா நம்ம வந்து அதை வச்சு களை எடுக்கலாம். இதுதான் ரெண்டும் உண்டான விஷயங்கள் வச்சுக்கங்களேன்.
ஐயா, இப்ப ஒரு மழையினுடைய அளவு, வெயிலினுடைய அளவு, பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறித்து இந்த கருவிகள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, அதை எந்த வகையில தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. என்னன்னா, இப்ப வந்து கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காற்றழுத்தத்தால் காற்று வந்து எந்த திசையில அடிக்குது, மழை வந்து எப்ப பெய்யுது, வெயில் வந்து எப்படி இருக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கு அந்த ஏரியால, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தண்ணி வந்து காட்டுக்கு விடுறதும் சரி, அல்லது வந்து ஒரு மருந்து தெளிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம முன்கூட்டியே அந்த வேலைகளை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கருவி வந்து தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெதர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏரியால இப்போ வந்து ஒரு விவசாயி கூட ஒரு 10 ஏக்கர் இருக்கு அப்படின்னா, அந்த 10 ஏக்கரால இந்த வெதர் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து டெம்பரேச்சரு, அப்புறம் வந்து ஹியூமிடிட்டி, அதாவது ஹியூமிடிட்டி வந்து சொல்லும், ஈரப்பதம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, அதே போல மழை வருமா இந்த டைம்ல வராதா, வெயிலினுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து காற்று வந்து ஒரு பக்கமா அடிக்குது அப்படின்னா, இன்னைக்கு நாம வந்து ஒரு சில வேலைகள் செய்யறதும் செய்யாத தவிர்த்துக்கிறதும் பண்ணலாம். இப்போ வந்து இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, அல்லது வந்து மழை இன்னைக்கு பெய்யும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து காட்டுக்கு மருந்து அடிக்க கூடாது. ஏன்னா மழை வந்துச்சுன்னா அடிச்ச மருந்து எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அதுவே கரைச்சிட்டு போயிடும், அல்லது வந்து கழுவிடும். இப்போ பிளான்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா, அது வந்து கழுவிட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து விவசாயிக்கு வந்து அது வந்து லாஸ். ஸோ அதில் இந்த மழை வருமா இந்த டைம் வராதா, அல்லது வந்து வெயில் சூழ்நிலை எப்படி இருக்கும், அல்லது வந்து தண்ணி வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து போதுமான தண்ணி இருக்குதா இல்லையா, அது வந்து டெம்பரேச்சர் சாயில் மாய்ச்சர் எப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் இதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை வந்து தள்ளி போடலாம், அல்லது முன்கூட்டியே நம்ம வந்து செய்யலாம். அதுதான் அந்த வெதர் ஸ்டேஷனுடைய முக்கியமான பயன்பாடுகள் வச்சுக்கோங்களேன்.
ஐயா, இந்த கருவியை கொண்டு இப்ப ஒரு இடத்துல வயல்வெளியில மழை பெஞ்சிருக்கு அல்லது வெயில் அடிக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அல்லது எந்த அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு, இது எந்த அளவுக்கு இந்த மழை வெயில் தேவையானது இருக்கு அப்படிங்கறத குறித்து இந்த கருவியில நம்ம அந்த தட்பவெப்ப நிலையை தெரிஞ்சுக்கலாமா, அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கருவி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய ஒரு 10 ஏக்கரா இருக்கு அப்படின்னா, அந்த 10 ஏக்கர்ல ஒரு சென்டர் போர்ஷன் நம்ம வச்சிருவோம். அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ் டேட்டா வந்து அதை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இப்ப காலையில என்ன டேட்டா இருக்கு, காலையில வந்து மழை வரும், மழை வந்துச்சா வல்லியா, அல்லது வெயில் அடிச்சது அடிக்கலையா, காற்று எந்த பக்க திசையில அடிச்சது, அப்புறம் வந்து ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது, ஈரப்பதம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ரெகுலராக அது உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து டெய்லி வந்து என்ன நடக்குது நம்ம இதில் அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து அறிய தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக அந்த மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஐயா, அதே போல் இப்ப பெரும்பாலும் நம்மளுடைய விவசாயிகள் எல்லாருமே பயிர் காப்பீட்டு முறையை வந்து செஞ்சிருக்காங்க. பயிர் காப்பீடு அப்படிங்கிறப்ப ஒரு காப்பீட்டு நிறுவனம் அந்த பயிர்ல எந்த அளவுக்கு சேதம் விளைவிச்சிருக்கு, இவங்க காப்பீட்டு தொகையை வந்து எந்த அளவுக்கு கட்டிருக்காங்க, குறிப்பா அந்த எந்த அளவுக்கு சேதம் விளைவிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதனுடைய அடிப்படையில தான் அந்த காப்பீட்டு தொகையை வந்து வழங்குறாங்க. அந்த வகையில இந்த சேதம் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத கூட இந்த கருவியில வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க ஐயா.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காப்பீட்டு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப விவசாயிகள் வந்து இப்ப வாழையோ ஒரு வாழையா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா மத்த எந்த ஒரு பயிர் செஞ்சாலுமே, இப்ப வாழைன்னு வச்சுக்கிங்கன்னா காத்து வந்து பயங்கரமா அடிச்சுது அப்படின்னா என்ன பண்ணும், வாழையெல்லாம் சாஞ்சிரும். அப்ப வந்து ஒரு ஏக்காவுக்கு வந்து ஒரு 100 கன்று வச்சிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு 50 கன்று வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன நடக்காது, அந்த ஈல்டு வந்து கிடைக்காது, அதே போல அதுல வந்து அவங்களுக்கு வந்து லாஸ். இப்போ காப்பீட்டு நிறுவனம் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வேணும். இப்போ நம்ம ஒன்று அதாவது எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு காப்பீட்டு நிறுவனத்துக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி வந்து எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல இவ்வளவு மழை பெஞ்சதுனாலதான் இது நடந்திருக்குது, அல்லது வந்து இவ்வளவு காத்தடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் எவிடன்ஸ் வந்து இந்த வெதர் ஸ்டேஷன் இதுல இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா, இவ்வளவு காத்தடிச்சுட்டு அதனால இப்ப நம்மளால சாஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி காப்பீட்டு நிறுவனத்துல இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது அவங்க வந்து எதுவுமே மறுக்க முடியாது, ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு உண்டான காப்பீட்டு தொகை வந்து பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கங்களேன்.
ஐயா, இவை தவிர இந்த ஏன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைய காலகட்டத்துல விவசாயத்துல என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள், ஒரு வளர்ச்சி சூழல் இன்னைக்கு வந்திருக்கு, அதனால என்ன பலன்களை இன்றைய விவசாயிகள் அடைஞ்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஒண்ணு இல்லைங்க, ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி இந்த மேப்பிங் வந்து பண்ணுவாங்க, டோபோகிராஃபிக்கல் வந்து டோபோகிராபிக்கல் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சாயில வந்து என்ன நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்து நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களாலேயே விவசாயினாலேயே பார்த்துக்க முடியும். சாயில் சாம்பிள்ஸ் எல்லாம் முடிவு அங்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து பார்த்துக்கலாம். அல்லது வந்து பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா இல்லையா, வாட்டர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெதர் டேட்டாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம், இப்போ வந்து தண்ணி வந்து ட்ரிப்ரிகேஷன்ல வந்து நாம வந்து தெளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து என்ன பண்ணோம், ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து முன்னெல்லாம் போய் ட்ரிப் நாம் போய் கேட் ஹோல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இப்போல்லாம் வந்து டைமிங் செட் பண்ணிட்டாங்க. இந்த டைமிங்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் வந்து ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அதே போல ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து ஒன்று பண்ணுறாங்க, அந்த ட்ரிப் மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதே டெசிஷனும் நம்ம வந்து விவசாயிகளும் வந்து அந்த அப்ளிகேஷனை பார்த்து இன்னைக்கு இந்த உரத்தை விடலாம், இன்னைக்கு உரத்தை விடலாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்கு, ஸோ அதனால யூரியா கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக தான் நடந்த விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே பயன்பாட்டிலும் இருக்குதும் கூட. அது வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெரு விவசாயிகள் வந்து நிறையா அதை வந்து பயன்படுத்துகிறாங்க, சிறு விவசாயிகள் வந்து ஒன்றும் அதை வந்து நோக்கி ஒன்றும் நகரலை. ஸோ அவங்களும் வந்து அந்த சிறு குறு விவசாயிகளுக்கும் அவங்களும் வந்து அதை வந்து நோக்கி போகும்பொழுது அது அதனுடைய பயன்பாடுகள் அவங்களும் முழுசாக வந்து அறிஞ்சிக்க முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன விஷயம்னா, இப்போ வந்து காஸ்ட் செலவுறதை வந்து கம்மி பண்ணலாம், அதே போல ஈல்டு வந்து நிறைய வந்து அவங்களால எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு டன் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 1.5 டன்னோ 1.5 டன்னோ நம்ம வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம். அந்த அப்ளிகேஷன் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் வந்து அதிகப்படுத்தலாம், நம்மளுடைய ஈல்டு வந்து அதிகப்படுத்தலாம், லாபத்தை வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இதை வந்து பயன்படுத்தணும், எல்லா விவசாயிகளும் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தணும். பட் இப்போ வந்து என்னன்னா பெரு விவசாயிகள் தான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க, ஸோ அது வந்து சிறு குறு விவசாயிகளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
ஐயா, இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காங்களா? குறிப்பா இந்த கோன வீடர், இந்த கருவிகளுடைய செயல்பாடுகள் குறித்து பரவலா எல்லா விவசாயிகளுக்கும் இந்த கருத்துக்கள், இதனுடைய பயன்கள் கொண்டு போய் சேர்ந்திருக்கா, இல்ல ஒரு சில விவசாயிகளுக்கு சேராம இருக்கா? உங்களுடைய பார்வையில உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா.
என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விவசாயிகள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய வந்து இப்போ வந்து இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் பசுமை வீடுகளில் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து எல்லா விவசாயிகளும் அந்த புக் வாங்கி படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து தெரியாது, அவங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் ஆனால் அந்த இதையெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவங்களும் வந்து இணையதளத்தெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும், இதில் நடக்கிற விஷயங்கள் வெளிவட்டார்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. அந்த கடைக்கோடி வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தணும், அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம வந்து எடுக்கணும். இப்போதைக்கு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அந்த யூனியன் ஆஃபீஸோ அல்லது வந்து கவர்மெண்ட் அதுக்கு சம்பந்தமான ஒரு கூட்டுறவு இதுலையோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பத்தினுடைய விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது விவசாயிகள் வந்து எங்கெங்க வந்து சேர்றாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொடுத்தோம்னா இதை வந்து இன்னும் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துற மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இப்போ என்னன்னா அந்த விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் கம்மியா, இப்ப சாயல் மண் பரிசோதனையே வந்து செய்யறாங்க அப்படின்னா நூற்றுல வந்து ஒரு 10 பேர் செய்யறாங்களே தவிர 90 பேர் அதை வந்து செய்யறது இல்லை. அது ஏன் செய்யறதில்ல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான புரிதல்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன், அதாவது இது வந்து ஒரு சின்ன விஷயம் பட் இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து பண்ணும்பொழுதுதான் நம்ம அதுக்கு வந்த பயன்களை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய என்னுடைய பார்வையில நான் வந்து சொல்றது இன்னமும் அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் அதுக்குள்ளான விழிப்புணர்வுங்கிறது இன்னும் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நினைச்சுக்கிறேன்.
ஐயா, இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த ஒரு வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு, அப்படி போகும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துடைய பயன்கள் இன்னும் எந்த அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்துல குறிப்பா அந்த விவசாயத்துல ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மாற்றங்களை நம்ம பொதுவா எதிர்பார்க்கலாங்க ஐயா?
கண்டிப்பாங்க. இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் பாட்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் பாட்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய களை எடுக்கிற மிஷின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வர மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிராப் கல்டிவேஷன்ல டிசீஸ் என்னன்னு சொல்லி பாக்குறது அல்லது வந்து அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா சொல்றது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் அடுத்து இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தோட இன்னும் வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நீங்க வந்து பல மடங்கு நம்ம வந்து அக்ரிகல்ச்சருங்கிறது நல்ல நல்ல முறையில் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். பட் வந்து அந்த அளவுக்கு நாமளும் என்ன பண்ணிக்கணும்னா நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும், அந்த அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துற அளவுக்கு நாமளும் நம்மளே வந்து என்ன பற்றின மேம்படுத்திக்கணும். அப்பதான் வந்து என்னென்ன தொழில்நுட்பம் புதுசா வந்து வந்தாலுமே அதை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். நாம வந்து பழைய காலத்திலேயே வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஈடு வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம், நம்ம அதே போல வந்து செலவினங்களை வந்து குறைக்கலாம். ஸோ அதுக்காக இந்த தொழில்நுட்பம் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இதோட இன்னும் அடுத்த ஸ்டேஜில் தான் இருக்கும், அது அதுல மாற்றங்கள் கிடையாது.
ஐயா, இப்ப பொதுவா நம்ம ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கருவி அல்லது ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறத ஒரு புகுத்தும் பொழுது முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு தயக்கம் ஒரு பயம் அப்படிங்கிறது இயல்பா எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது புதிதா ஒரு தொழில்நுட்பம்னு சொல்றாங்க, ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க, இது நல்லா பலன் தரக்கூடியதா இருக்குமா அல்லது ஏற்கனவே நம்ம செய்யக்கூடிய விவசாயத்தினுடைய அளவோட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் எழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பயத்தை போக்குறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்குங்க ஐயா?
ஒண்ணு இல்லைங்க, இப்போ எல்லாத்துக்குமே நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இனிஷியலா எந்த ஒரு புது கருவிகளோ அல்லது புது விஷயங்களோ நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நம்ம எப்படி நம்மளுடைய விவசாயத்துல வந்து அது பயன்பாடா இருக்க போடுது அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கும். யாரும் வந்து இனிஷியலா அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து புதுசு புதுசான விழிப்புணர்வு முகாம் வந்து போடணும். அதே போல ஒரு மாதிரி ஒரு இடத்த ஒரு 10 ஏக்கர் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டு அதுல வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு நம்ம வந்து கண்ணெதிரே கூட்டிட்டு வந்து காமிக்கணும். அல்லது வந்து அதை வந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாவோ அல்லது வந்து அதனை பத்தின விஷயங்களையோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம இதெல்லாம் எங்க பயன்பாட்டுக்கு வந்தாலும் நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஒரு சாம்பிள் லேண்டை வந்து நம்ம கொண்டு போய் காமிச்சு நாங்க இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இதை பாருங்க இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் நீங்க இந்த மாதிரி நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க வந்து பயன்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஈடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த அச்சத்தை அந்த 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 எண்ணத்தை வந்து அவங்க மட்டும்தான் படிப்படியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா குறைக்க முடியும். இது மாதிரி தான் நம்ம வந்து விழிப்புணர்வும் நம்ம உருவாக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். நம்ம எடுத்த உடனே அது வந்து நடக்காது, பட் காலப்போக்கில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும்.
ஐயா, இது வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் குறிப்பாக விவசாயத்தில் அந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி பயன்படுது, அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த கருவியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி 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 ரொம்ப நன்றி.
நேயர்களே, இதுவரை சென்னை ஐஐடி பிரபதக் திட்ட ஆலோசகர் திரு ஆர் அருண் பிரசாத் அவர்கள் விவசாயமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.